ஸ்ரீமத்பாகவதம் முதலாவது ஸ்கந்தம் ஒன்பதாவது அத்தியாயம் பீஷ்ம தேவரின் பிரார்த்தனைகள் பதம் 35. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.
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 நரன் நமஸ்கிருத்யம் நரன் சேவ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெய முதிரே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்தி போதினிஷ்டிகி. சபதி சகி வச்சோ நிசம்யமத்யேச நிஜ பரயோர் பலயோ ரதம் நிவேஷ ஹிதவதி பர சைனிகாயோ ரக்ஷ்ணா ஹிருதவதி பார்த்த சகே ரதி மமாஸ்து. சபதி சகி வச்சோ நிசம்யமத்யேச நிஜ பரயோர் பலயோ ரதம் நிவேஷ ஹிதவதி பர சைனிகாயோ ரக்ஷ்ணா ஹிருதவதி பார்த்த சகே ரதி மமாஸ்து. மொழிவேற்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபயச்சரன் அரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெய ஸ்ரீல பிரபுபா கி ஜெய. மொழிவேற்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது நண்பனின் உத்தரவை ஏற்று அர்ஜுனுடைய சேனைக்கும் துரியோதனின் சேனைக்கும் மத்தியில் தேரை ஓட்டினார். அங்கிருந்த சமயத்தில் தமது கருணை மிகுந்த பார்வையால் எதிரில் உள்ள படைப்பிரிவினரின் ஆயுளை குறைத்து விட்டார். எதிரியின் மீது பார்வையை செலுத்தியே இதை அவர் செய்து சாதித்து விட்டார். அந்த கிருஷ்ணரின் மீது என் மனம் நிலைக்கட்டும். மொழிபெயர்ப்பு. பகவத்கீதை 1வது அத்தியாயம் 21-25 ஸ்லோகம் வரை அர்ஜுனன் குறைவற்றவனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை இரு படைகளுக்கும் நடுவில் தேரை நிறுத்தும்படி உத்தரவிட்டார். போரில் தான் சந்திக்க வேண்டிய எதிரிகளை பார்வையிட்டு முடிக்கும் வரை அங்கேயே நிற்கும்படி அர்ஜுனன் அவரை கேட்டுக்கொண்டார். பகவான் அவ்வாறு கேட்டுக்கொள்ளப்பட்ட உடனேயே ஒரு சேனை பகவானிடம் அவ்வாறு கேட்டுக்கொள்ளப்பட்ட உடனேயே ஒரு சேவகரைப் போல் அதை அவர் செய்து முடித்தார். மேலும் எதிரிகளின் பக்கமுள்ள முக்கியமானவர்களை சுட்டிக்காட்டி இதோ பீஷ்மர், இதோ துரோணர் என்றெல்லாம் கூறினார். பகவான் பரமபுருஷர் என்பதால் அவர் ஒருவருக்கும் சேவகர் அல்ல. ஆனால் அவரது தூய பக்தரிடமுள்ள அசாதாரணமான கருணையினாலும் பாசத்தினாலும் சில சமயங்களில் அவர்களது உத்தரவுகளை ஒரு சேவகனைப் போல் நிறைவேற்றுகிறார். தந்தை தன் சிறு குழந்தையின் உத்தரவை நிறைவேற்றி மகிழ்வதைப் போலவே பகவானின் உத்தரவை பக்தனின் உத்தரவை நிறைவேற்றுவதில் பகவான் மகிழ்ச்சி அடைகிறார். பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இடையிலுள்ள உன்னதமான தூய அன்பினால் மட்டுமே இது சாத்தியமாகும். பீஷ்மதேவர் இவ்வுண்மையை நன்கு அறிந்திருந்தார். எனவேதான் பகவான் எவர் அர்ஜுனனின் நண்பர் என்று அழைத்தார். பகவான் அவரது கருணை மிகுந்த பார்வையால் எதிர்பிரிவினரின் ஆயுளை குறைத்து விட்டார். குருஷேத்திர போர்க்களத்தில் கூடியிருந்த எல்லா வீரர்களும் மரணத்தின் போது பகவான் நேரடியாக கண்டதால் முக்தி அடைந்தனர் என்று கூறப்படுகிறது. ஆகவே அர்ஜுனுடைய எதிரிகளின் ஆயுளை அவர் குறைத்தது அர்ஜுனின் நன்மைக்காக அவர் பாரபட்சமாக நடந்து கொண்டார் என்றாகாது. எதிரி பிரிவினரிடம் அவர் உண்மையாகவே கருணை கொண்டிருந்தார். ஏனெனில் சாதாரண குடும்ப வாழ்வில் அவர்கள் இறந்து போயிருந்தால் அவர்களுக்கு முக்தி கிடைத்திருக்காது. மரண வேளையில் பகவானை தரிசித்து ஜெயவாழ்விலிருந்து விடுதலை அடைவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகும். எனவே பகவான் மிகவும் நல்லவராவார். எல்லோருடைய நன்மைக்காகவே அவர் அனைத்தையும் செய்கிறார். வெளிப்பார்வைக்கு அவரது நெருங்கிய நண்பன் அர்ஜுனின் வெற்றிக்காகவே அவர் அப்படி செய்தார் என்பது போல் காணப்பட்டாலும் உண்மையில் அது அர்ஜுனுடைய எதிரிகளின் நன்மைக்காகவே ஆகும். பகவானின் திவ்யமான செயல்கள் இத்தகவையாகும். மேலும் இதை புரிந்து கொள்பவர்களும் கூட இந்த ஜட உடலை விட்டபின் முக்தி அடைவார்கள். பகவான் பரமபுருஷர் பரமபூர்ணமானவராகவும் எப்பொழுதும் மிக மிக நல்லவராகவும் இருப்பதால் எச்சூழ்நிலையிலும் பகவான் எந்த தவறையும் செய்வதில்லை. ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தசிய ஜனாஞ்சனச்சலாகையா சத்துரோம் நிலித்தமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூபா கதாமயம் ததாதிம் ஸ்வபதாந்திகம் வாந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாக்ரஜாலம் சககனரகுநாதாந்தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ணசைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதான் சககனலலிதா ஸ்ரீவிசாகாம் ச நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமினி தினாமினே நமாச்சாரிய பாதானிதாய குருபதாயினி கௌரகததாமதாய நகர கிராமதாரிணே நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி தினாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே குரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரி. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இன்றைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் பீஷ்மதேவோடைய பிரார்த்தனைகள் எடுத்துகிட்டு இருக்கோம். பீஷ்மாச்சாரியர் எவ்வளோ அற்புதமாக அவர் இந்த உடலை விடக்கூடிய சமயத்தில் பகவானை நினைவு கொள்கிறார், எந்த மாதிரி அவர் பகவானோட அன்பு பரிமாற்றம் செய்கிறார் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப அழகாக ஸ்ரீமத் பாகவதத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஸோ கடந்த ரெண்டு மூணு ஸ்லோகங்களில் பீஷ்மர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த யுத்த காலத்தில் குருஷேத்திரத்தில் இருந்தப்போ அவருடைய உடலில் இருந்த ஏற்பட்டிருந்த அந்த புழுதி, அந்த புழுதியெல்லாம் கிருஷ்ணருடைய தலையில் அந்த அவருடைய கரும் கூந்தலில் பட்டு அது வந்து செம்மை நிறத்து கலரில் இருந்ததையும், அவர் மஞ்சள் நிற ஆடை வந்து சூரிய ஒளிப்பட்டு பிரகாசிக்கிறதையும், அப்புறம் பீஷ்மனோட அம்புகளால் குத்தப்பட்டவருடைய உடலில் பல காயங்கள் ஏற்பட்டதையும் ரசிக்கிறார். அது மட்டும் இல்லை, கிருஷ்ணரையும் அதை வந்து அனுபவிக்கிறார்னு பீஷ்மர் பிரார்த்திக்கிறார். ஸோ இப்படி பீஷ்மருக்கும் பகவானுக்கும் ஒரு விதமான அன்பு பரிமாற்றம் இருந்தது. அது வந்து நம்ம ஜடக்கண்களால் புரிஞ்சிக்க முடியாதுங்கிறத அன்னைக்கு உபன்யாசத்தில் நம்ம கலந்து பேசிட்டோம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக பீஷ்மர் என்ன பிரார்த்திக்கிறார்னா, கிருஷ்ணருடைய கருணை காரணமற்றதும் கிருஷ்ணர் ஒரு பாரபட்சம் இல்லாதவர் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லோகத்திலையும் உறுதி செய்கிறேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது நண்பனின் உத்தரவை ஏற்று அர்ஜுனுடைய சேனைக்கும் துரியோதன சேனைக்கும் மத்தியில் தேரை ஓட்டினார். அங்கிருந்த சமயத்தில் தனது கருணை மிகுந்த பார்வையால் எதிரிலுள்ள படைப்பிரிவினின் ஆயுளை குறைத்து விட்டார். எதிரின் மீது பார்வையை செலுத்தியே இதை அவர் செய்து சாதித்து விட்டார். அவர் அந்த கிருஷ்ணரின் மீது என் மனம் நிலைக்கட்டும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் நம்ம ஒன்றுன்னா விஷயங்கள் எடுத்துட்டுலாம். ஒன்று வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எஜமானன், எல்லாத்துக்குமே அவர் தான் எஜமானன். அவர்கிட்ட இருந்தால் எல்லாமே தொடங்குது, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதுதான் பிரம்மதேவனுடைய பிரார்த்தனை உறுதி செய்கிறார். சர்வ காரண காரணம் ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிர் ஆதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம். ஸோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா காரணங்களும் மூல காரணமாவார். அவர்கிட்ட இருந்தால் எல்லாமே தொடங்குது, அவர் தான் எல்லாத்துக்கும் எஜமானன். அப்படி அந்த எஜமானன் பொதுவாக இந்த ஜட உலகத்தில் ஒரு எஜமானன் தன்னுடைய சேவகனுக்கு சேவை செய்ய தயாராக இருக்க மாட்டார். எஜமானன் இன்னைக்குமே எஜமானதாக இருப்பான், சேவை பண்ணுற இன்னைக்குமே சேவகனாக தான் இருப்பான். சில சமயங்களில் இந்த கலியுகத்திலேயோ இல்லை இந்த உலகத்தில் ஜட உலகத்தில் எஜமானன் வந்து சேவன்ட்ட பேசுவான், நம்ம எல்லாம் ஒன்று தான், நான் வந்து எஜமான மாதிரி உன்ட்ட நடந்துக்கல, நான் உன்னோட எஜமானன் இல்லை, நம்ம எல்லாம் நண்பர்களோட பழகிறோம், இந்த மாதிரிலாம் அவன் சொல்லலாம் வார்த்தையில். ஆனால் உண்மையில் அவங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய குடும்பம்லாம் வரும்போது அவன் வந்து அந்த சேவகனை சேவனாக தான் பாதிக்க முடியுமே தவிர அவன் வந்து இன்னும் தன்னுடைய நிலையிலிருந்தவனால கீழே இறங்கி வர முடியாது. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்பேற்பட்ட ஒரு எஜமானன் கிடையாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எந்த மாதிரி ஒரு எஜமானன்னா, அவர் நித்தியமான எஜமானன், அவருடைய பக்தனும் நித்தியமான சேவகர்கள். ஆனால் தன்னுடைய பக்தர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சில சமயங்களில் அந்த எஜமானர் தன்னுடைய பக்தருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு சேவகனாக மாறார். இது வந்து அவருடைய காரணமற்ற கருணை. ஏன்னா எல்லாருமே எல்லா பக்தருமே அவர் எஜமானனாக பார்க்கறதில்ல, கிருஷ்ணரும் அதை விரும்புறதில்லை. அதனால தான் ஐந்து விதமான ரசங்களில் வந்து பகவான் பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்கிறத நம்ம பகிர்ந்துட்டோம். சாந்த தாசிய சக்கிய வாசல்ய மாதுரியம், இந்த ஐந்து விதமான ரசங்களில் வரும்போது அங்கே அதுக்குண்டான உறவுகள் இருக்கும். தாசிய ரசத்தில் வேணால் சொல்லலாம் பகவான் வந்து அங்கே எஜமானாக இருப்பார், பக்தன் சேவகனாக இருப்பார். ஆனாலும் தாசி ரசத்தில் கூட தன்னுடைய பக்தனுக்கு ரொம்ப ஏற்றம் கொடுக்குறார் பகவான். அதை வந்து நம்ம ராமாயணத்தில் பார்க்கலாம். ஸ்ரீ ராமச்சந்திர பகவானை வந்து எல்லாருமே எஜமான ஏற்றுன்றாங்க, எல்லா வானர சேனைகள் சுக்ரீவன் எல்லாருமே ஸ்ரீராமர் வந்து எஜமானர்னு ஏற்றுன்றாங்க. அப்படி வரும்போது ஒரு சமயம் ராமாயணத்தில் சுக்ரீவன் ஹனுமான் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது விபீஷணன் வந்து ராமரை சரணடைக்க வரார். ஆகாச மார்க்கமாக கூப்பிய கரங்களோட விபீஷணன் வந்து அவருடைய சகாக்களோட ராமரை சரணடைய வர்றார். அப்போது சுக்ரீவன் எல்லாம் புரிஞ்சுன்றாங்க, விபீஷணன் வந்து ராவனுடைய சகோதரன், இவர் ராட்சசன், இவன் இங்கே வரான்னா ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கணும், ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு அவங்கெல்லாம் அவங்களுடைய மனதிலேருந்து வரக்கூடிய எண்ணங்களை பகிர்ந்துடுறாங்க ஒருத்தர் ஒருத்தர். அப்போ விபீஷணன் அந்த ராமருடைய அந்த வானரனுடைய அந்த ராமர் வானர்களுக்கு கூடிய அந்த இடத்துக்கு வந்த உடனே விபீஷணன் சொல்ல, நான் ஸ்ரீ ராமச்சந்திரன் தரிசனம் பண்ணணும், அவர் பார்க்கணும். அப்போ ராமரும் அவருடைய கூடாரத்திலிருந்து வெளியே வர்றார். அப்போ விபீஷணன் சொல்றா, ராமா நான் உன்னை அடைக்கல போக வந்திருக்கேன், நான் உன்னை சரணடைய வந்திருக்கேன் அப்படின்னு அங்க விபீஷணன் ராமத்தை சரணடைகிறதுக்காக வந்திருக்கார். அப்போ ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் என்ன செய்யலாம்னா, அவரே முடிவெடுக்கலாம், விபீஷணனை ஏற்றுக்கொள்ளாமா வேண்டாமாங்கிறத ராமனே தீர்மானிக்கலாம். ஆனால் ராமர் முதல் சுக்ரீவன்ட்ட கேட்குறார், சுக்ரீவா இவர் வந்திருக்கிறார், இவர் நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா? இப்போ சுக்ரீவன் சொல்லார், கூடாது, இவன் வந்து என்னதான் இருந்தால் நம்முடைய எதிரி, இவன் ஒரு ராட்சசன், ராவனுடைய சகோதரன், இன்னைக்கு இவனை மட்டும் சரணடையாக வந்திருக்கலாம், நாளைக்கு இவனுடைய அண்ணனுக்கு ஆபத்துன்னு வரும்போது இவன் நமக்கு எதிரியாக மாறலாம், நம்மளை கொல்லணும்னு நினைக்கலாம், அதனால் இவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சுக்ரீவன் சொல்லதும் அடுத்து ராமர் அங்கதன்ட்ட கேட்குறார், அங்கதனும் அதை ஆமோதிக்கிறார். இப்படியெல்லாம் கேட்டோடனே ராமர் ஹனுமான்கிட்ட கேட்குறார். இப்போ இது ராமர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா, ஏன்னா அவர் ஸ்வயம் பகவான், அவர் எஜமானர், அவருக்கு சுதந்திரம் இருக்கு, அவர் தன்னுடைய அவர் முழு சுதந்திரமானவர். ஸ்ரீமத் பாகவத்தில் ஸ்வராஜ்ன்னு சொல்லப்பட்டு அவர் பூர்ணமான சுதந்திரமானவர். அவர் யாரையும் யார்கிட்டையும் கருத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து அவர் முடிவெடுத்து செய்யக்கூடிய நிலையில் உள்ளவர். ஏன்னா அவர் குறைவற்றவர், அவர் தவறு செய்யக்கூடாது, தவறு செய்ய வாய்ப்பே கிடையாது. பகவான் வந்து என்றைக்கும் எங்கள் பிரபுபா சொல்கிற பொருள் இல்லை, பகவான் வந்து பூர்ணமானவர்கிறதுனால அவர் தவறு இழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் பகவான் ராமர் ஸ்ரீ ராமச்சந்திரர் அவரே முடிவெடுக்கக்கூடிய முழு சுதந்திரம் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் தன்னுடைய சேவகர்களுக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் தர்றார். அந்த இடத்துல எல்லார்ட்டையும் கருத்து கேட்குறார். தன் இறுதியில் அனுமான்கிட்ட கேட்கும்போது அனுமான் சொல்கிறார், பகவானே இவர் நம்மளை கூப்பிய கரன் கூட வந்திருக்கார், அதனால் இவர் நம்ம சகோதரனை போல ஏற்றுக்கணும், அவர் நிராகரிக்கக்கூடாது, ஏன்னா அவர் நம்ம சரணடையை வந்திருக்கார். அப்போ ராமச்சந்திரர் சொல்கிறார், ஆ இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், ஹனுமான் நீ சொல்கிறதான் நான் எதிர்பார்த்தேன், விபீஷன் இப்போ என்ன சரணடையை வந்திருக்கார், அப்போ நான் அவர் எப்படி நிராகரிக்க முடியும்? அப்போ ராமாயணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், ராமர் ரொம்ப அழகாக சொல்கிறார், எல்லா வானரங்களும் சுற்றி இருக்காங்க, விபீஷனும் கூப்பிய கரன் கூட வந்திருக்கார், ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் சொல்கிறார், எல்லாரும் கவனமாக கேளுங்க, என்னை ஒருத்தர் என்கிட்ட வந்து என்னோட வந்து, ராமா நான் உங்களுடையவன், நான் உங்களுக்கு சொந்தமானவன், தயவுசெய்து என்னை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொன்னால் நான் எப்படி அவனை நிராகரிக்க முடியும்? என்னால் ஒருபோதும் அவனை விளக்க முடியாது. அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, அவன் வந்து ராமா நான் உங்களுடையவன், நான் உங்களை சரணடையன்னு சொல்லிட்டான்னா என்னால் அவனை நிராகரிக்க முடியாது. இப்போ ராவணன் என்கிட்ட வந்து, ராமா நான் உங்களுடையவன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னான்னா நான் அன்போடு அவரை ஏற்றுக்கணும், அவர் செய்ததெல்லாம் நான் மறந்துடுவேன் அப்படின்னு ராமர் சொன்ன உடனே அந்த வானரங்களாம் அப்படி அழுவான். அவ்வளோ ஒரு காரணிய மூர்த்தியா, இவ்வளோ கொடூரம் பண்ணவங்க ராவணன் கூட ராமர் அடைக்கலன்னு வந்துட்டா ஏற்றுக்கொள்வேங்கிறாரு அப்படின்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அப்படி தான், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் துவாரகாவில் இருந்தப்போ அவரும் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எல்லாமே அவருக்கு இருக்கு. ஆனாலும் சில சமயங்கள் அவர் உத்தவத்தை கேட்பார், உத்தவா இது செய்யலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா அப்படின்னு உத்தவருடைய கருத்தை கேட்டுருவார். ஸோ இப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்பவுமே தன்னுடைய பக்தர்களுக்கு ஏற்றம் கொடுக்குறார், தன்னுடைய பக்தருக்கு புகழ் கொடுக்குறார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அதே மாதிரி தான், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவர் பிருந்தாவனம் யாத்திரை போகும்போது சைத்தன்ய மகாபிரபு பூர்ணமானவர், சுதந்திரமானவர், அவர் யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை, அவர் பிருந்தாவனம் போகணும்னு நினச்சா கிளம்பி போயிடலாம். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லுவார்னா, ஒரு தடவையும் பக்தர்கள்ட்ட சர்வம் பட்டாச்சாரியார், ராமானந்த ராயர், நித்யானந்த பிரபு, கதாதர் பண்டிட் இவங்கிட்ட வந்து சைத்தன்ய மகாபிரபு வேண்டுகோள் வைப்பார், நான் பிருந்தாவனம் போகணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என்னை அனுப்பிச்சு வைங்க, நீங்கள்லாம் வைஷ்ணவர்கள், நீங்கள் வந்து விரும்பி நீங்கள் உங்களுடைய அன்பு இருந்தால் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் தான் அது நடக்கும், நீங்கள்லாம் வைஷ்ணவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் விரும்பினீங்கன்னா தான் என்னால் பிருந்தாவன யாத்திரையை நல்லபடியாக முடிக்க முடியும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப பணிவாக அவங்ககிட்ட வந்து வேண்டுகோள் வைப்பார். ஆனால் அவங்களுக்குள்ளே சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்களுக்கு என்ன ஒரு அன்பு பரிமாற்றம்னா, சைத்தன்ய மகாபிரபு சகாக்கள்னால அவரை பிரிஞ்சிருக்க முடியாது. அதனால் அவங்க ஒவ்வொரு தடவையும் சைத்தன்ய மகாபிரபு வந்து கேட்கும்போது அவங்க அனுமதி தர மாட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் சைத்தன்ய மகாபிரபு வந்து கேட்கும்போது, இல்லை அப்புறம் போகலாம், என்ன சொல்லுவாங்க, ரத யாத்திரை முடிச்சு போகலாம், ஸ்நான யாத்திரை முடிச்சு போகலாம், ரத யாத்திரை முடிச்சு போகலாம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஹேரா பஞ்சு முடிச்சு போகலாம், இப்படி பூரியில் வந்து ஒரு உற்சவம் வரும், இந்த உற்சவம் முடிச்சு போகலாம், அந்த உற்சவம் முடிச்சு போகலான்னு சொல்லி சைத்தன்யோட யாத்திரை தள்ளி போயிட்டே இருக்கும். இப்படி சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய பக்தருடைய அன்புக்கு கட்டுப்பட்டவர். அவங்க கூட நித்தியமா அன்பு பரிமாற்றம் செய்யறோம். அதனாலதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் எஜமானா இருந்தாலும் தன்னுடைய பக்தனுடைய அன்புன்னு வரும்போது அவனுக்கு சேவனா கூட இருக்க தயாரா இருக்கார். சில சமயங்கள்ல நந்த மகாராஜ் வாசல்ய ரசத்தினால கிருஷ்ணர்கிட்ட தன்னுடைய பாதையை எடுத்துன்னு வர சொல்வார். கிருஷ்ணா அந்த பாதையை எடுத்துன்னு வா. கிருஷ்ணர் என்ன போவார், அந்த பாதையை அவருடைய தலையில வச்சு எடுத்துட்டு வருவார். தன்னுடைய பக்தனுடைய பாதையை பகவான் தன்னுடைய தலையை தாங்கிட்டு வர்றார். நம்ம பார்க்கலாம், நம்ம இஸ்கான் பிக்சர்ல வந்து ரொம்ப அழகா அந்த சித்திரம் வரைஞ்சிருப்பாங்க, பியூட்டிஃபுல்லா. சரி, எப்படி நந்த மகாராஜுடைய பாதையை கிருஷ்ணர் தன்னை தலையில வச்சு எடுத்துன்னு வர்றார். சில சமயங்களில் விதுரர் வீட்டில் போய் விருந்து சாப்பிட்றார். சமுதாய ரீதியில் பார்க்கும்போது விதுரர் ஒரு சூத்திர குலத்தில் பிறந்தவராக கருதப்படுறார். ஆனால் சாஸ்திர ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது, பக்தியில் தரத்திலிருந்து பார்க்கும்போது விதுரர் ஒரு உன்னதமான மகாத்மா, சுத்த பக்தர் இல்லையா. கிருஷ்ணர் வந்து அந்த பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்கிறார். சில சமயங்களில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தார். இங்கே சொல்றார் பீஷ்மர், ரெண்டு படைகளுக்கு நடுவில் அர்ஜுனன் தேரை எடுத்து நிறுத்த சொல்லி கட்டளை இடும்போது ஒரு சேவனை போல் அதை ஏற்றுக்கிட்டார் கிருஷ்ணா. சேனையோர் பயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா. ஓ அச்சுதா, கிருஷ்ணா ரெண்டு படைகளுக்கு நடுவில் என் தேரை கொண்டு போய் நிப்பாட்டுங்க, யாரெல்லாம் யுத்தம் செய்ய வந்திருக்காங்க நான் பார்க்கணும். இப்போ இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை கிருஷ்ணனே சொல்லக்கூடாது, கிருஷ்ணா ரெண்டு படைகள் நடுவில் தேர் கொண்டு போய் நிப்பாட்டுங்க, யாரெல்லாம் வந்திருக்காங்க நான் பார்க்கணும்னு. ஏன் அந்த இடத்துல கிருஷ்ணரை வந்து அர்ஜுனன் கிருஷ்ணரை ரெண்டு படைகளுக்கு நடுவில் கொண்டு போய் ரதத்தை நிறுத்துங்கன்னு கிருஷ்ணன் சொல்லாம அச்சுதன்னு சொல்றாரு? காரணம் என்ன? கிருஷ்ணர் அர்ஜுனன் கிருஷ்ணனே சொல்லாமல சேனையோ ஒரு பய ஒரு மத்திய ரதம் ஸ்தாபமே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆனா அப்படி சொல்லாம அர்ஜுனன் சேனையோ ஒரு பய ஒரு மத்திய ரதம் ஸ்தாபமே அச்சுதா அப்படின்னு ஏன் சொன்னார்? அர்த்தம் இருக்கு. காரணம் என்னன்னா, அச்சுதா அப்படின்னா தன் நிலையிலேருந்து என்றுமே விழாதவர், தன் நிலையிலிருந்து பிறடாதவர். இன்னைக்கு வந்து இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரனுடைய தேர்ல சாரதியா இருக்காருங்கிறதுக்காக இவர் ஒரு சாதாரணமான நபரா யாரும் கருதக்கூடாது. அந்த பகவான் தான், கிருஷ்ணர் தான் அச்சுதன். அவர் என்றைக்கும் இந்த பூலோகத்தில் இறங்கி வந்தாலும் அவர் தன்னிலையிலிருந்து மாறாதவர், ஸ்வயம் பகவான், சாக்ஷாத் ஈஸ்வரன். அதனால அர்ஜுனன் கிருஷ்ணர் அச்சுதான்னு சொல்றார். சுதா அப்படின்னா விழக்கூடியவங்க, அச்சுதான்னா என்றுமே விழாது. பாத்தீங்க, ஒரு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு. கிருஷ்ணர் ஒரு ஒரு திருநாமுக்கு அர்த்தம் இருக்கு. என்ன சொன்னா அர்ஜுனா, அர்ஜுனன் சொல்றார் கிருஷ்ணா அது கட்டளை தான் இடுறாரு. ஆனா கட்டளை இடுறதுல கூட எப்படி இருக்கு, அது கிருஷ்ணன் யாரு, நான் ஏதோ கட்டளை இடுற மாதிரி இருக்கு, ஆனா அவர் அச்சுதன் தான், அவர் தனியிருந்து பிறழாதவர். இன்னைக்கு எனக்கு தேரோட்டியா இருக்காரு அவ்வளவுதான். ஆனாலும் அர்ஜுனன் அவர் கட்டளை இடும்போது கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறார். தன் பக்தனுடைய இடக்கூடிய கட்டளையை வந்து பகவான் அன்போட ஏத்துக்கிறார். அப்ப கிருஷ்ணர் சொல்றார், ரெண்டு படைகளுக்கு நடுவு ரகத்தை கொண்டு போய் நிறுத்திடுறார். நிறுத்திட்டு சொல்றார், பீஷ்ம துரோண பிரமுகதா, இங்க பார் அர்ஜுனா யாரெல்லாம் இருக்காங்க, பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், அஸ்வத்தாமன், சகுனி, துரியோதனன் எல்லாம் இருக்காங்க. பார்த்து கிருஷ்ணர் காமிச்சு கொடுக்குறார். எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த குருஷேத்திரத்தை ஏற்பாடு பண்ணார். கிருஷ்ணர் அர்ஜுனன் வந்து ரெண்டு படைகளுக்கு நடுவில் ரதத்தை போய் நிறுத்த சொன்ன உடனே கிருஷ்ணர் வந்து நேராக கர்ணன் முன்னாடியோ இல்லை வேற ஏதாவது அசுரங்கள் முன்னாடியோ கொண்டு போய் ரதத்தை நிப்பாட்டியிருந்தானே என்ன நடந்திருக்கும்? கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் தேர் நிப்பாட்ட சொன்னார் ரெண்டு படைகளுக்கு நடுவில், நேராக கர்ணன் முன்னாடியோ இல்லை துச்சாசன் முன்னாடியோ கொண்டு போய் கிருஷ்ணர் ரதத்தை நிப்பாட்டியிருந்தா தான் என்ன நடந்திருக்கும்? சரி, பீஸ்ம முன்னாடி துரோணம் முன்னாடி கொண்டு போய் ரதத்தை நிப்பாட்டினால என்ன ஆச்சு பேசுங்க பிரபு. பீஷ்மர் முன்னாடியும் துரோணர் முன்னாடியும் கிருஷ்ணர் ரதத்தை கொண்டு நிப்பாட்டினார் இல்லையா, அப்ப என்ன நடந்தது? கோல்கெட். பீஷ்மர் முன்னாடி துரோணர் முன்னாடி ரதத்தை போய் நிப்பாட்டினோடனே அர்ஜுன் யுத்தம் பண்ண மாட்டேன் நாளா வச்சுட்டாரு இல்லையா. இவங்கெல்லாம் என்னுடைய உறவினர்கள், இவங்களுடைய தாத்தாவுடைய குரு. அப்ப கிருஷ்ணர் எவ்வளவு இன்டெலிஜென்டா பண்ணார். இதே கிருஷ்ணர் அந்த ரதத்துக்கு கொண்டு போய் துச்சாசனம்னா நிறுத்திருந்தா அர்ஜுன் உடனே அவன் தலையை சீவிருப்பார். ஏன்னா அவன் திரௌபதிய அவமானப்படுத்திட்டான் இல்லையா. ஸோ கிருஷ்ணா ஒரே சமயத்தில் அவருடைய லீலைகளை வந்து பல அற்புதங்களை செய்திருக்காங்க. பார், அர்ஜுனனை வந்து அறியாமையில புகுத்தி அது மூலம் பகவத்கீதையை கொடுக்கணும், அதுதான் கிருஷ்ணனுடைய நோக்கம். அப்ப பீஷ்மன் படி நிறுத்திட்டு பாரு, பீஷ்மன் நிக்க அப்படின்னு சொன்னார். பீஷ்மன் நிக்கிறார் பாரு. அதனால பீஷ்மர் என்ன சொல்றாரு, எதிர்த்தரப்புல போய் கிருஷ்ணர் படைகளை நிறுத்தினார், இந்த தேரை கொண்டு நிறுத்தினார் இல்லையா, அவர் பார்வையிலேயே அவங்களெல்லாம் கொண்டுட்டாருங்கிற, அவருடைய பார்வையினாலேயே எதிரியெல்லாம் அழிக்கப்பட்டாங்க. அவர் பார்வையில் சிஷ்டிப்பை நடக்கும்போது அழிவு ஏன் நடக்காது? பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றார், மயா தக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம். ஜஸ்ட் அவருடைய கிளான்ஸ், இந்த சைடு ஓர பார்வையினால, கிருஷ்ணருடைய ஓர பார்வையினால பிரபஞ்சமே படைக்கப்படுது. அப்படி அப்படி இருக்கும்போது ஏன் அவருடைய பார்வையினால் அழிக்க முடியாது இல்லையா? படைப்பு அவர் பார்வையினால படைப்பு உற்பத்தி பண்ணும்போது ஏன் அழிவு ஏற்படுத்த முடியாது? அது கிருஷ்ணருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லையே. இப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய பார்வையை செலுத்தியே எதிர்த்தரப்பில் உள்ள ஆயுள குறைச்சிட்டாருங்கிறார் பீஷ்மர். அப்ப பீஷ்மருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் மகாஜன் சொல்றோம். எதிர்த்தரப்புல இருந்தாலும் பீஷ்மருக்கு தெரியும் கிருஷ்ணர் யாரு, அவருடைய செயல் என்ன, அவர் எதுக்காக அந்த பக்கம் இருக்காரு, அவர் என்னென்ன செய்ய போறாரு அப்படிங்கறதெல்லாம் அவரால் புரிஞ்சுட்டு முடிஞ்சு. அப்படி இருந்தும் ஏன் வந்து அவங்க அவர் வந்து துரியோதனுக்கு கூட இருந்தாங்க அப்படின்னா, அவர் கிருஷ்ணர் தான், கிருஷ்ணருடைய உருப்படிதான் எல்லாம் நடக்கும் தெரிஞ்சா அப்ப அவர் இந்த பாண்டவர் பக்கம் வந்திருக்கலாமே, ஏன் துரியோதன் பக்கமே கூட இருந்தார் பீஷ்மர்? அங்க வந்து அந்த வம்சத்து குரு வம்சத்துல வரக்கூடியவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அளிப்பேன்னு சொல்லி உறுதி எடுத்துட்டு இருக்க. எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய பார்வையை செலுத்தியே எது தரப்புல உள்ளவங்களுடைய ஆயில குறைச்சிட்டாரு? அப்பேற்பட்ட பகவானுடைய நினைவு எப்பவுமே என் மனதில் இருக்கட்டும், அவர் அவர் எப்பவும் நான் நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு பீஷ்மர் பிரார்த்தனை செய்யறார். இதுல பொருள்ல வந்து பிரபா ரொம்ப அழகா சொல்றார், என்னென்ன விஷயங்கள் சொல்றாருன்னா, ஒண்ணு கிருஷ்ணர் வந்து அவருடைய கருணையை வழங்குறதுல எந்த பாரபட்சமும் பார்க்கறது இல்லை. வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தான் உதவி செய்தார், பாண்டவர்கள் தான் உதவி செய்தார்னு சொல்லப்படுது, நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். ஆனா இன்னும் ஆழ்ந்து நம்ம பார்த்தோம்னா கிருஷ்ணர் அவங்களுக்கு மட்டும் உதவி செய்யல, யாரெல்லாம் அந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணன் மாதிரி இந்த உடலை விட்டாங்களோ அவங்க எல்லாமே மோட்சம் அடைஞ்சுதான் சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப அழகா பொருள் சொல்றார், ஒரு கட்டுண்ட வாழ்க்கையில வாழ்றவன் மோட்சம் அடையதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. பந்தப்பட்ட ஆத்மாக்கள், இல்லற வாழ்க்கையில், கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க மோக்ஷ தர்மத்தை நோக்கி வர்றது ரொம்ப கடினமானது. அதை ரொம்ப சுலபமா கிருஷ்ணர் மகாபாரதத்தில் வந்து கலந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாரு. பல பல யோகிகள் காட்டில் போய் தவம் பண்ணி மோட்சம் அடையன்னு நினைக்கிறத வெறுமனே கிருஷ்ணர் முன்னாடி உயிரை விட்டவங்க அடைஞ்சிட்டாங்க, வெறுமனே கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டவங்களும் அடைஞ்சாங்க. கிருஷ்ணர் இந்த உலகத்தில் இருந்தப்போ அகாசுரன், பகாசுரன், திருணாவர்தன், தேனியாசுரன், பிளம்பாசுரன், கம்சன், சிசுபாலன், தண்டவக்ரன் இவங்கெல்லாம் கிருஷ்ணர் வதம் பண்ணார். அப்ப நம்ம ஜட கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது கிருஷ்ணர் அசுரங்களை அழிச்சிட்டாரு, பக்தர்களை காப்பாத்தின பக்தருக்கு தான் அவரு சாதகமா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறோம். இதைத்தான் எண்ணெய் கசிப்பும் சொன்னேன். எண்ணெய் கசிப்பு என்ன சொன்னா, எரிஞ்சாசனை விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து வதம் பண்ண உடனே எண்ணெய் கசிப்பு பயங்கரமான கோவம். அவன் சொன்னா அந்த விஷ்ணு வந்து ஒரு பட்சமா செயல்படுறார், எப்பவுமே தேவர்களுக்கே சாதகமா பண்றார் அப்படின்னு சொல்லி எண்ணெய் கசிப்பு பகவான் வந்து ஒரு ஒரு பக்கமா செயல்படக்கூடியவர், கருணையற்றவர், கொடூரமானவன் சொல்றான். உண்மையில அசுரங்கண்ணுக்கு எல்லாமே அசுரத்தன்மையா தானே தெரியும், அவனை பொறுத்தவரைக்கும் பகவான் வந்து கொடூரமானவரா தெரிஞ்சது. ஆனா உண்மையில பகவான் ரொம்ப கருண்யமானவர், அவர் கையால கொல்லப்படுறவங்களும் மோட்சம் அடைகிறாங்க. இதுதான் நாரத முனிவர் யுதிஷ்ட மகாராஜா சொல்றார். யுதிஷ்ட மகாராஜா வந்து ராசியாகத்தில் சிசுபாலனை வதம் செய்யும்போது யுதிஷ்டமராஜ் ரொம்ப ஆச்சரியமாயிது, சிசுபாலன் கிருஷ்ணரை இவ்வளோ தூரம் நிந்திக்கிறான், அபராதம் பண்ணா குற்றம் சொல்லி பேசுனா அவனுக்கு கிருஷ்ணரையே மோட்சம் கொடுக்கணும். எல்லார் முன்னாடியும் அந்த ராசியாகத்தில் எல்லாருடைய பார்வைக்கு முன்னாடியும் சிசுபாலனுடைய ஆத்மா வந்து கிருஷ்ணாவோட உடலில் போய் கலந்துது, அவன் சாகித்ய முக்தி அடைஞ்சான். பல பல யோகிகள் பல ஆயிரம் வருஷங்களாக காட்டில் தவறுந்து அடிக்கூடிய முக்தியை சிசுபாலனுக்கு நொடிப்பொழுதுல கிருஷ்ணர் கொடுத்தார், நொடிப்பொழுதுல. அது யுதிஷ்டருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ஏன் இந்த மாதிரி கிருஷ்ணர் பண்ணார், அவன் அவ்வளவு அபராதம் பண்றான், அவன் நரகத்துக்குள்ள போகணும், அவனுக்கு போய் கிருஷ்ணர் மோட்சம் கொடுத்துட்டாரு. அப்போ நாரதன் ரொம்ப அழகா சொல்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் சொர்க்கம் நரகம் எல்லாமே, ஆனா பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த ஜீவராசியும் அவர் இருக்கிறது இல்லை. அதுவும் பகவத்கீதை கிருஷ்ணர் உறுதிப்படுத்துறார், சமூகம் சர்வபூதேஷு நமே துவேஷோ அஸ்தின பிரியா ஏ பஜந்தித்து மா பக்தியா மை தே தேசு சாப்பியம். நான் யாரையும் வெறுக்கிறது இல்லை, யார் மேலேயும் பொறாமை விடுறதில்லை, யாரையும் பாரபட்சம் பார்க்கறது இல்லை, நான் எல்லாருக்கும் சமமானவன். அதே சமயத்தில் என்னுடைய பக்தர் மேலே நான் விசேஷ கருணையை செலுத்துறேங்கிறார். அங்கேயும் வித்தியாசம் இருக்கு, எல்லாரும் சமமானவர் தான், ஆனால் தன்னுடைய பக்தர் மேலே விசேஷமான கருணையை செலுத்துறேன். அதுக்கும் பிரபா ரொம்ப அழகாக உதாரணம் கொடுப்பார். ஒரு அப்பாவுக்கு அஞ்சாறு பசங்க இருப்பாங்க, எல்லாருமே அவங்க குழந்தைகள் தான், ஆனால் எந்த பையன் அந்த அப்பாவுடைய சொல் பேச்சுக்கு கீழ் பணிந்து நடக்கிறானோ, அப்பாவுக்கிட்ட ரொம்ப பிரியமாக நடந்துக்கிறானோ, அவர் என்ன சொல்லாலும் செய்ய தயாராக இருக்கானோ, அந்த பையன் மேலே அவருக்கு மற்ற பசங்களோட கூடுதலான பிரியம் இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லா ஜீவராசிகளும் பகவானுடைய பகவானுக்கு பிரியமானவங்க தான், எந்த ஜீவராசியும் ஒரு வெறுக்கிறது இல்லை. அதே சமயம் தன் மேல அன்பு செய்யக்கூடிய பக்தன், தனக்காக இல்லாமல் தொடரக்கூடிய பக்தன் மேல பகவான் விசேஷமான கருணையை செலுத்துறார். அது இயல்பு. தனக்காக ஒருத்தன் எல்லாத்தையும் துறக்கும்போது ஏன் பகவான் வந்து அவன்கிட்ட விசேஷமான கருணையை செலுத்தக்கூடாது? இதனாலதான் பலி மகராஜ் ரொம்ப அற்புதமா பிரார்த்தனை செய்யறார். பலி மகராஜ் வாமன தேவர்கிட்ட என்ன பிரார்த்தனை செய்வார்னா, வாமன தேவர் பலி மகராஜ் முன்னாடி வந்து நிற்கும் போது பலி மகராஜ் சொல்றார், பகவானே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க தேவர்களுக்காக தோன்றினீங்கன்னு. தேவர் முன்னாடி, ஆனால் அது உண்மைதான், நீங்கள் தேவர் முன்னாடி தான் தோன்றினீங்க. முதல்ல அவங்களுக்கு தான் நீங்கள் தர்சனம் கொடுத்தீங்க, முதல்ல அவங்களுக்கு தான் உங்கள் கருணை கொடுத்தீங்க. ஆனால் அது அவங்களுக்கு பயன்படுத்திக்க தெரியல. அவங்க என்ன கேட்டாங்க வாமன தேவர்கிட்ட? எங்களுக்கு எங்கள் சொர்க்கத்தை மீட்டு கொடுங்க. அப்போது பலிமலை சொல்கிறார், இந்திரன் பிரகஸ்பதிலாம் அவ்வளோ மூளை இல்லாதவங்க, அவ்வளோ அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. ஏன் நாலேஜ் இல்லைன்னா, உங்கள் கிட்ட அவங்க என்ன கேட்கலாம்? தூய்மையான பக்தி தொண்டு கேட்கலாம், எங்களுக்கு வைகுண்ட பிராப்தி கொடுங்கன்னு கேட்கலாம். நாங்கள் எப்பவுமே உங்களுடைய சேவையில் ஈடுபடணும், நாங்கள் எப்பவுமே கோலோக உண்டாவது உங்களுடைய அன்பு பரிமாற்றத்தை பார்க்கணும்னு, அன்பு பரிமாற்றம் செய்யணும்னு கேட்கலாம். ஆனால் அவங்க எங்களை சொர்க்கத்தை திரும்ப கொடுன்னாங்க. ஆனால் நீங்கள் வந்து தேவரோட அசுரலுக்கு ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, அதனால தான் இப்போ என்ன நீங்கள் வந்து என்கிட்ட உள்ளதெல்லாம் எடுத்து நீங்கள் ஆட்கொண்டிருக்கீங்க. இப்போ நான் வந்து ரொம்ப பாக்கியமானனாக கருதுறேன், தேவர்களை காட்டிலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஏன்னா இப்போ நான் வந்து வேறு புகழிடம் இல்லாமல் உங்களை நான் சரணடையேன். அதனால் நீங்கள் வந்து தேவரோட அசுரலுக்கு ரொம்ப கருணை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு பலிமாராஜ் பிரார்த்தனை பண்றாரு. ரொம்ப அற்புதமான பிரார்த்தனை பலி. அது உண்மைதான், பலிமாராஜ் வந்து எல்லாத்தையும் இழந்தவொடனே என்ன கேட்டார் பலிமாராஜ்? அவர் தன்னை ஒப்படைச்சார், ஆத்ம நிவேதனம் பண்ணார், தன்னை அவர் பகவான் ஒப்படைச்சிட்டார். அதுக்கு பகவான் என்ன பண்ணார் மாறாக? அவருக்கு சேவகனா இருக்கிறது. அதான் இதே திரும்ப இங்கே வருது, தன்னுடைய பக்தனுக்கு சேவை பண்றதுல அவர் ஆனந்தம் அடைகிறார். எப்போ பலி வந்து பூர்ண சரணாகதி அடைஞ்சாரோ அப்போ பகவான் அவருக்கு சேவை பண்ண தயாராகிறது. வாமன தேவர் என்ன பண்றாரு? பலிக்காக ஒரு பிரம்மாண்டமான நகரத்தை உண்டு பண்ணார், ஒரு கிரகத்தையே உண்டு பண்றார், சுதலா கிரகம். உண்மையில சுதலா கிரகம் வந்து கீழ்நிலை கிரகம், அது தேவலோகம் கிடையாது. ஆனா பலிக்கு வேண்டி ஒரு கீழ்நிலையான கிரகத்தை கூட தேவலோகத்தோட பல மடங்கு உயர்ந்த பிரம்மாண்டமான கிரகமா உருவாக்கிடுறார். அது மட்டும் செய்யல, அங்க வந்து அவர் வாயில் காவலனா இருக்கார். வாயில் காவலன் எவ்வளவு சாதாரணமான சேவை, வாயில் காவலன் நிக்கிறது, தேர் ஓட்டுறது, இதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் ஜட உலகத்தில் வசதியானவங்க யாரும் இதை செய்ய மாட்டாங்க. வசதியானவங்களை யாராவது கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் காவலாளியா இருங்க, இல்லை எனக்கு வந்து டிரைவராக வாங்கன்னு சொன்னால் வருவாங்களே? வரமாட்டாங்க. ஆமாம். ஸோ இந்த ஜட உலகத்தில் வந்து அது பெரிய விஷயம். அது ரோட்டை தெரு கூட்டுறது, தெரு கூட்டத்துலங்க வேணால் புகைப்படம் எடுத்துக்கிறதுக்காக வேணால் போடலாம், விளம்பரத்துக்காக பண்ணலாம், தினமும் வந்தவங்களால் செய்ய முடியுமா? முடியாது. ஸோ அதனால் ஜட உலகத்தை பொறுத்த வரைக்கும் எஜமானங்கிறவன் என்றைக்குமே எஜமானதாக இருக்குன்னு நினைப்பான், அவன் வந்து சேவகனாக இருக்க விரும்ப மாட்டான். ஆனால் பகவான் வந்து தன்னுடைய சேவகனுக்கே சேவகனாக இருக்க விரும்பக்கூடியவர். அவர் எஜமானன் தான், தன்னுடைய சேவகனுக்கு கூட சேவகனாக இருக்கக்கூடியவர். அதுதான் அவருடைய காரணமற்ற கருணை. அந்த காரணமற்ற கருணினால தன்னுடைய சேவகனுக்கு கூட சேவை செய்கிறார். இப்போ பலி மகாராஜாவுடைய இதில் வந்து காவலாளியாக இருக்கார். லக்ஷ்மி தேவி பார்த்தாங்க வைகுண்டத்தில் பகவான் இல்லை, வைகுண்டத்தில் பகவான் இல்லாமல் லக்ஷ்மி தேவி எப்படி அங்கே இருக்க முடியும்? அவங்களுக்கு ரொம்ப வருத்தம், பகவான் எங்கே போனார்? நாரதமுனி வர நாரதமுனிட்டு கேட்குறாங்க, எங்கே பகவான் எங்கே போயிட்டாரு? எப்பவுமே ஒரு பக்தர்கள் கூப்பிட்டா ஓடி ஓடி போயிடுறாரு. இப்போ சொல்கிறார் பலிமாரா வாம நாரதமுனிவர், நீ அவர் வரமாட்டார், அவர் பலியோடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணுவாங்க, லக்ஷ்மி தேவி அவங்க வந்து ஒரு சாதாரண பெண்ணாக மாறி பலிகிட்ட யாசம் கேட்க வருவாங்க. வட இந்தியாவில் வந்து ரக்ஷாபந்தன் சொல்லி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. ரக்ஷாபந்தன்னா அண்ணன் வந்து தங்கைக்கு வந்து ரக்ஷா எந்த கட்டுவாங்க, கட்டி அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அவங்க அன்றைக்கி என்ன கேட்டாலும் தங்கைக்கு வாங்கி கொடுப்பாங்க. ரொம்ப விசேஷம் ரக்ஷாபந்தன். அது ரக்ஷாபந்தன் ஏன் வந்ததுன்னா, லக்ஷ்மி தேவி வந்து ஒரு சாதாரண பெண் மாதிரி வந்து பலிகிட்ட யாசனம் கேட்டு வருவாங்க. இப்போ லக்ஷ்மி தேவி பலிகிட்ட வந்தோடனே பலி சொன்னால், நீ என்னுடைய சகோதரி மாதிரி உனக்கு என்ன வேணும், அவருக்கு ரக்ஷை கட்டி விட்டாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும், நீ இன்றைக்கி என்ன வந்து அண்ணனாக ஏற்றுட்டுருக்க, உனக்கு என்ன வேணும் கேள், நான் தரேன், நீ என்ன கேட்டாலும் நான் தரேன், எனக்கு வேறு வேண்டாம், உங்களுடைய அரண்மனை முன்னாடி வந்து நின்றுருக்கார் இல்லையா, அவரை நான் கூட்டின்னு போகணும் அப்படி சொல்லி வாமன தேவர் வந்து கூட்டின்னு போவாங்க லக்ஷ்மி தேவி. ஸோ இந்த மாதிரி பகவான் வந்து தன்னுடைய பக்தனுக்காக எதுவும் செய்ய தயாராக இருக்கு. புண்டரீகனுக்காக வந்து செங்கல் மேலே நின்றுறார். வந்து புண்டரீகன் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து சுத்த பக்தர்லாம் இருந்ததுனால அவருக்கு சேவை பண்ணிட்டு இருந்தார். அப்போ பகவான் வந்துட்டார் அவருக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு. அப்போ என்ன பண்ண, செங்கல் எடுத்து போட்டு இங்கே நில்லுங்க, அப்போ நான் வந்துடுறேன், அந்த பாகவதர்களுக்கு சேவை பண்ணிட்டு வந்துடுறேன், அப்புறம் நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறேன்னு போயிட்டார். அவர் வர வரைக்கும் புண்டரீகன் நின்றுருக்கார். பாண்டரங்க, பாண்டரங்க வந்து நின்று இருக்காரு, என்ன பண்ற, ருக்மணி தேவி வந்துடுவாங்க. ருக்மணி தேவி எல்லா செல்லத்துக்கும் அதிபதி, அவங்களும் வந்துடுவாங்க பகவான் இருக்கிற இடத்துல, அவங்களும் வந்துடுவாங்க. இப்படி இப்பவும் அங்கே நின்று இருக்காங்க எல்லா பக்தர்களுக்கும் புண்டரியனுடைய பிரார்த்தனையினால. அவருடைய பேர்னாலே அந்த பாண்டரிபுரத்துக்கு பாண்டரனுடைய திருநாமம் கிடையாது, பக்தனுடைய திருநாமமே வச்சிருக்காங்க. பாண்டரிபுரம் புண்டரிகனுடைய திருநாமத்தில் அந்த ஊர் அழைக்கப்படுது. எப்படி பண்டர்பூர்ல வந்து பாண்டரங்க இப்போவும் அங்கே வரக்கூடிய வைஷ்ணவர்களுக்கு சேவை சாதிச்சுருக்கார். பாண்டரங்கன்னு அந்த அந்த செங்கல் மேலே விட்டல், மகாராஷ்டிரா வந்து விட்டல்னா செங்கல், அந்த செங்கல் மேலே இப்படி கையை வச்சுட்டு ரெண்டு பேரும் ருக்மணி பிராட்டியும் கிருஷ்ணரும் நின்றுருக்காங்க, பக்தரோட அன்பு பரிமாறணம் செய்கிறாங்க. இப்படி ரொம்ப ரொம்ப எளிமையான சேவைகளை கூட பகவான் தன்னுடைய பக்தங்க செய்கிறதுல ஆனந்தம் அடைகிறார். பக்தன் வந்து இந்த அந்த வாசல்ய ரசத்தினால நான் பகவான் தான் சேவை வாங்குறது மறந்து போடுவார். உண்மையில பக்தன் வந்து அவர் வந்து பகவான் நினச்சிட்டு செய்ய மாட்டார். அது என்ன இருந்தா, ஒரு சமயம் யுதிஷ்டர் மகாராஜா ராசி யாகம் பண்ணும்போது எல்லாருக்கும் சேவை கொடுத்துட்டு இருப்பார். நீ போய் அர்ஜுனன் கூப்பிட்டு நீ இந்த சேவை பண்ணு, பீமன் கூப்பிட்டு அந்த சேவை, எல்லாருக்கும் சேவை கொடுப்பார், கிருஷ்ணருக்கு சேவை கொடுக்க மாட்டார். ஏன்னா கிருஷ்ணர் முழுமுதல் கடவுள், அவருக்கு எப்படி சேவை கொடுக்க முடியும்? கிருஷ்ணர் வந்து கேட்டு இருப்பார், யுதிஷ்டர் நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும், யுதிஷ்டர் ஒரு சேவையும் தரமாட்டார். கிருஷ்ணா நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்க சும்மா இருந்தா போதும். கடைசியில் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், யுதிஷ்டர் ஒன்றும் சேவை தர மாதிரி தெரியல, நம்மளே சேவை எடுத்துருவோமேனு போயிட்டு அந்த ராசி யாகத்துக்கு வரக்கூடிய பாதுகையெல்லாம் வாங்கி பத்திரமா சுத்தம் பண்ணி வைப்பாராம். ராசி யாகத்துக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்க பாதுகையெல்லாம் வாங்கி அதை சுத்தம் பண்ணி வைப்பாரு. அப்ப எந்த அளவுக்கு யுதிஷ்டர் மகாராஜா, சரி கிருஷ்ணர் தன் பக்தருடைய சேவையில் ஈடுபடணும்னு நினைக்கிறேன். யுதிஷ்டர் மகாராஜ் ஒரு பெரிய பக்தர், அந்த பக்தனை தரிசிக்க வர்றதுக்கும் இந்த யாகத்தில் வரவங்களும் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும், அவங்களும் சேவை பண்ணுறதுல நான் பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பகவான் வந்து தன் பக்தரோட அப்படி அன்பு பரிமாற்றம் செய்கிறேன். இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது பீஷ்மருக்கு ரொம்ப பிரமிப்பேன், ரொம்ப ஆச்சரியமேன். அப்பேற்பட்ட காரணியமூர்த்தி முன்னாடி வந்திருக்கார் ஸ்ரீ கிருஷ்ணர். அவருடைய அவர் எப்பவுமே மனதில் நான் அவரே தியானிச்சுட்டு இருக்கணும். அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். எப்பவுமே அவர் தன்னுடைய பக்தர்கள் சொல்றதே கேட்டுருவார். பக்தர் ஒன்று பண்ணக்கூடாதுன்னு அவர் பண்ண மாட்டார். தன்னுடைய பக்தருடைய அன்புக்கு அவ்வளவு கட்டுப்பட்டார். ஆனால் பக்தர் என்ன பண்றாங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபுக்கு மேல அவ்வளவு அன்பு பிரியமா இருப்பாங்க, அப்ப அவங்களுக்கு சொந்த விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது. அதனாலதான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, பாகவதத்துல அம்பரீஷ்மரோட லீலை வரும்போது துருவாசுமரிட்ட சொல்றார் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் என்ன சொல்றார், எனக்குன்னு எந்த சுதந்திரம் கிடையாது, நான் உண்மையில கிருஷ்ணர் பூர்ண சுதந்திரமானவர். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, துருவாசுமரிட்ட எனக்குன்னு தனிப்பட்ட சுதந்திரம் கிடையாது, நான் என் பக்தனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கேன், அவங்க சொல்றதா நான் செய்வேன். எனக்கு என் பக்தனை தவிர வேறும்னு தெரியாது, என் பக்தனுக்கு என்ன தவிர வேறும்னு தெரியாது. அதனால என்னால் அவங்கள வந்து இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. என்ன மாதிரி துன்பம் வந்துருச்சு, துர்வாசர் வந்து சுதர்சன சக்கரம் துரத்தின்னு வருது. சுதர்சன சக்கரம் ஒரு பக்தர் தான், சுதர்சன சக்கரம் வந்து கிருஷ்ணனுடைய ஆயுதம். துர்வாசன் நினைச்சார், கிருஷ்ணன் நினைச்சா சுதர்சன சக்கரம் கட்டுப்படுத்த முடியும் நினைச்சார். ஆனா கிருஷ்ணன் என்ன சொல்லிடுறாரு, நானே என் கட்டுப்பாட்டில் இல்லப்பா, நான் வந்து என் பக்தனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கேன், நீ வந்து ஒரு பக்தனுக்கு அபராதம் பண்ணிட்ட, அதனால இன்னொரு பக்தருக்கு கோபம் வந்துருச்சு, நீ அவர்கிட்ட தான் போகணும், என்கிட்ட வந்து என்ன பிரயோஜனம், என்னால் இவரையும் கட்டுப்படுத்த முடியாது, என்னால் என்னையும் கட்டுப்படுத்திக்க முடியாது, ஏன்னா நானே பக்தருடைய பக்தியில் கட்டுண்டு இருக்கேன். அப்போ அவர் இங்க வர கடைசியில் ஓடி வந்தார், அம்பரீஷருடைய பாதத்தில் வந்து விழுந்தார். அந்த மாதிரி பகவான் வந்து எப்பவுமே தன்னுடைய பக்தருடைய அன்புக்கும் பக்தும் கட்டுண்டு போற, அவர் கட்டுப்படுத்த முடியாது, யாராலும் அவர் கட்டி போட முடியாது, ஆனால் தன்னுடைய பக்தனுடைய அன்புக்கு அவர் கட்டுப்படுறவர், அவர் சுதந்திரமானவர். ஆனால் பக்தருடைய சேவையில் ஈடுபடும் போது அவர் தன்னையே அவன்கிட்ட ஒப்படைச்சிடுறார். எப்படி சைத்தன்ய மகாபிரபு முழு சுதந்திரமானவர், ஆனால் அவர் எப்பவுமே ஸ்ரீவாஸ் தாக்கூரர், அத்வைத ஆச்சாரியர் இவங்ககிட்ட தான் அவங்க சொல்றதான் செய்வார். ஆனால் அத்வைத ஆச்சாரியர் ஸ்ரீவாஸ் தாக்கூர் தெரியும், சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் பகவான், அவங்களுக்கு என்ன நோக்கம்னா சைத்தன்ய மகாபிரபு சந்தோஷப்படுத்தணும். சைத்தன்ய மகாபிரபு என்ன நோக்கம், பக்தர்களை சந்தோஷப்படுத்தணும், அதுதான் ஒரே நோக்கம். சைத்தன்ய மகாபிரபுக்கு என்ன நோக்கம்னா தன்னுடைய பக்தர்களை திருப்திப்படுத்தணும் நாம சங்கீர்த்தனை பண்ணி. எப்பவுமே ஸ்ரீவாஸ் சாகர் வீட்டில் ரொம்ப அற்புதமா நாம சங்கீர்த்தனை நடக்கும், எல்லா பக்தர்களும் சேர்ந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, அவ்வளவு அற்புதமா நாம சங்கீர்த்தனை சைத்தன்ய மகாபிரபு தினமும் தொடர்ந்து அவங்க வீட்டில் நாம சங்கீர்த்தனை நடந்துட்டே இருக்கும், சில சமயம் ரெண்டு நாள் மூணு நாள் கண்டினியூஸா நடக்கும். ஸோ சைத்தன்ய மகாபிரபு தினமும் ஸ்ரீவாஸ் சாகர் வீட்டில் நாம சங்கீர்த்தனை பண்ண வருவார், அவருக்கு தன்னுடைய பக்தர்களை கீர்த்தனை பாடி சந்தோஷப்படுத்தணும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும். அதே மாதிரி ஸ்ரீவாஸ் தாகூருக்கு சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனை பண்ணி அவரை சந்தோஷப்படுத்தணும். அவங்க மகாபிரபு இங்கே வந்து நம்ம வீட்டில் நாம சங்கீர்த்தனை பண்ணுவாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஆனால் ஒரு நாள் என்ன ஆகிடுன்னா, ஸ்ரீவாஸ்தாவோட பையன் இறந்து போடுவார். இறந்து போனதே அவங்களோட மனைவி சொந்தக்காரங்க ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. அதுதான் சைத்தன் மாபுர் நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய டைம் ஆகிடும். இப்போ வரக்கு சைத்தன் மாபுர் வந்துடுவார் கீர்த்தனம் பாடுறது. இவங்கெல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க, டெட் பாடி வச்சுட்டு, இறந்து போன குழந்தை வச்சுட்டு. ஸ்ரீவாஸ்தாவில் போய் சொல்லுவார், ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க, சைத்தன் மாபுர் நாம சங்கீர்த்தனம் பண்ண வரப்போறாரு, அவருக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் அவருடைய மனநிலை வந்து கீர்த்தனை பாட முடியாது, மகாபிரபு நீ கீர்த்தனை பண்ண முடியாமல் போயிடுவாங்க. அதனால் நம்முடைய ஒரே நோக்கம் சைத்தன் மாபுர் சந்தோஷப்படுத்தணும். இந்த குழந்தையோட ஆத்மா இந்த உடலை விட்டு போயிடுச்சு, அதுக்காக வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது, அது பிரயோஜனம் இல்லை. அது நீங்கள் எடுத்துக்கொண்டு ரூமில் போடுங்க, உள்ளே வச்சுடுங்க. சைத்தன் மாபுர் கீர்த்தனை பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அவருடைய இறுதி சடங்கு நான் பண்ணிடுவோம். இத்தனையும் அவருடைய பையன், சொந்த பையன், ஆனால் ஏதோ வேறொரு புத்தரோடைய பையன் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்புடின்னா அந்தளவுக்கு ஒரு சைத்தன் மாபுர் மேலே அவருக்கு பற்றுதல் இருந்தது, பிரியம் இருந்தது. தொடர்ந்து அழுதுட்டே இருந்தாங்க. கடைசியாக சொன்னார், இப்படி வந்து நீங்கள் இந்த குழந்தையோட உடம்பை வச்சு அழுதுட்டு இருந்தீங்க, சைத்தன் மாபுர் இங்கே கீர்த்தனை பாட வரும்போது இது தொந்தரவாக இருந்ததுன்னா நான் கங்கையில் போய் குதிச்சு என் உடலை விட்டுருவேன். அப்படி சொன்ன உடனே எல்லாம் அந்த உடம்பை கொண்டு எடுத்துன்னு போய், அந்த பையனை எடுத்துன்னு போய் ரூமில் வச்சு சாத்தி பூட்டிடுவாங்க. சைத்தன் மாபுரம் வந்தோடனே சொல்லுவாங்க, யாருமே வந்து சோகமாக இருக்கக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமாக கீர்த்தனை இருக்குன்னு சொல்லிடுவோம். சைத்தன் மாபுரம் வந்து வழக்கம் போல் கீர்த்தனை பாடுறார். கீர்த்தனை பாடி பாடி சந்தோஷமாக நர்த்தனம் பண்ணுற எல்லா பக்தரும் உற்சாகமாக இருக்காங்க. இடையில பாதியிலே சைத்தன் மாபுரம் கீர்த்தனை பாடிடுவார். இன்னும் எனக்கு எப்பவும் போல ஒரு கீர்த்தனத்தில் ஒரு சுவை வரலையே, எப்பவுமே நான் வந்து என்னுடைய மனதில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும், இங்கே கீர்த்தனை பாடும்போது ஸ்ரீவாசாகர வீட்டில் கீர்த்தனை பாடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். இன்றைக்கி ஏதோ மனதை ஏதோ ஒரு இங்கே ஏதோ ஒரு கெட்ட சம்பவம் நடந்திருக்கு, ஏதோ ஒரு அசம்பாவிதம் இங்கே நடந்திருக்கு, ஏதோ ஒரு அமங்கலம் ஆகிருக்கு இங்கே. அப்போது ஸ்ரீவாஸ்தாவர் சொல்லுவார், மகாபிரபு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இன்னும் அமங்கலம், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே மங்களம், நீங்கள் எங்கே எப்பவுமே நீங்கள் ஹரிநாமத்தை ஓதிண்டே இருக்கீங்க, கீர்த்தனை பாடிண்டே இருக்கீங்க, அப்போ என்ன அங்கே அமங்கலம் இருக்க முடியும், ஒரு அமங்கலம் இல்லை, இங்கே எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒரு குறையும் இல்லைங்க. இல்லை இல்லை ஸ்ரீவாஸ், நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க என்கிட்ட, பக்தர்கிட்ட எல்லாம் கேட்பாங்க என்ன நடந்தது நீங்கள். இப்போ அவங்களாம் சொல்லுவாங்க, ஸ்ரீவாஸோடைய பையன் இறந்து போயிட்டாங்க. ஸ்ரீவாஸ்தாவுடைய பையன் இறந்து போனது கூட பெரு பொருட்படுத்தாம நான் சந்தோஷமா இருக்கணும், நம்ம நாம சங்கீர்த்தனை பண்ணணுங்கிறதுக்காக இப்படி செய்திருக்காரா. ஸ்ரீவாஸ்தா எங்க இருக்காங்க, அந்த பையன் ரூம்ல காமிப்பார். ரூம்ல போய் கதவை திறந்தோடனே அந்த பையனுடைய உடல் இருக்கும். சைத்தன்மா அவர் சொல்லுவ போய் அந்த குழந்தைய பேச வைப்பார், ஏன் நீ இங்கிருந்து போனேன், ஸ்ரீவாஸ்தா வீட்டிலிருந்து ஏன் போன நீ அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்லுவார், மகாபிரபு உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு, ஜீவாத்மா அவருடைய கர்ம வினை தகுந்த மாதிரி விதமான சரீரங்கள் மாறிட்டு இருக்கு, நான் எவ்வளோ பிறவிகள் எடுத்திருக்கேன், ஆனால் இப்போ நான் சந்தோஷமாக போகிறேன், ஏன்னா இப்போ நான் ஸ்ரீவாஸ்தாவுக்கு வீட்டிலேருந்து போகிறேன். அப்பேற்பட்ட ஒரு பாகவதற்கு பையனாக பிறந்ததுலையும் உங்களுடைய நாமசங்கீர்த்தத்தை பார்த்ததையும் நம்ம ரொம்ப ஆனந்த அடைஞ்சு இப்போ நான் முழு திருப்தியோடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சைத்தன் மாபுரம் நமஸ்காரம் பண்ணி போவார். அப்போ சைத்தன் மாபுரம் என்ன பண்ணுவார்னா, ஸ்ரீவாஸ்தாவுக்கு கட்டி பிடிச்சி சொல்லுவார், அந்த பையன் வந்து தவறிட்டார்னு நிற்காதீங்க, நானும் நித்யானந்த் உங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்கணும், நான் ஒரு பையன், நித்யானந்த் ஒரு பையன், ரெண்டு பசங்க உங்களுக்கு இருக்கும். ஸ்ரீவாஸ்தாவுக்கு அப்படியே மகாபுடியை பார்த்து வந்து இப்படி கதறி அழுவார். அது மாதிரி சைத்தன் மகாபிரபு தன்னுடைய பக்தர்கள் கூட அவ்வளோ அன்பு பரிமாற்றம் செய்யக்கூடியவர். அவங்களுடைய குழந்தையா, அவங்களுடைய நண்பரா, அவங்களுடைய எஜமானனா, யாராரு என்னென்ன மாதிரி சைத்தன் மகாபிரபு அன்பு பரிமாற்றம் பண்ணாங்களோ அது எல்லாமே சைத்தன் மகாபிரபு பண்ணார். அதை வந்து இங்கே பீஷ்மர் நினைவு கூறார், கிருஷ்ணருடைய லீலைகளை வந்து எவ்வளோ அற்புதமானது, தன்னுடைய பக்தனுக்காக எல்லா விதமான சேவையும் செய்ய தயாராக இருக்கார். அப்பேற்பட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய நினைவு எப்பவுமே என் மனதில் பதியிட்டோம் அப்படின்னு பீஷ்மர் பிரார்த்திக்கிறார். ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணர் முழு சுதந்திரமானதுதான், அதே மாதிரி அவரோட பக்தரும் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. எப்படி நம்ம ஸ்ரீவாசாகருடைய பையன் வந்து ஹரிநாமத்தை கேட்டுட்டு அவர் இந்த உலகத்தை விட்டு கிருஷ்ணோட லீலையில் போனாரோ அதே மாதிரி பக்தி சித்தாந்த தாக்கூர் பண்ணுவார். பக்தி சித்தாந்த தாக்கூர் அவர் விமல் பிரசாத் சின்ன பையனாக இருந்தப்போ அவங்க அண்ணன் வந்து ஒரு நாள் அச்சுதானந்தன் அவர் வந்து பயங்கர வியாதி வந்து படுத்து படிக்காடுவார். அப்போ என்ன பண்ணுவார், அவர் தொடர்ந்து ஏழு நாள் உட்காந்து ஹரிநாமத்தை ஓதிட்டு இருப்பார், சாப்பிடாம தூங்காமல். அப்போ ஒரு நாள் அந்த படுக்கையில் இருக்கிற அவங்க அண்ணனுடைய நெற்றியில் ஸ்ரீவைஷ்ணவ திலகம் வரும். ஸ்ரீவைஷ்ணவ திலகம் வந்தோடனே அந்த ஆத்மா பேச விட்டேன், என்ன சொல்லுன்னா, நான் போன ஜென்மத்தில் வந்து ஸ்ரீ வைஷ்ணவனாக இருந்தேன், கௌடி வைஷ்ணவுக்கு அபராதம் பண்ணனால இப்போ நான் அந்த கௌடி வைஷ்ணவத்தில் வந்து இந்த மாதிரி நோய் வாய்ப்பட்டு அவதி பண்ணிட்டுருக்கேன், ஆனால் இப்போ நான் சந்தோஷமாக திரும்ப போகிறேன், ஏன்னா நீங்கள் தொடர்ந்து எனக்காக ஏழு நாள் ஹரிநாமம் பண்ணீங்க, இப்போ நான் வந்து இந்த இதிலிருந்து விடுபட்டு நான் வைகுண்டம்
நமக்கும் ஒரு சில இதில் புரிஞ்சுக்கிட முடியுது.
ஆமாம்,
வைஷ்ணவர்களுக்கு ஒருத்தர் நம்ம வந்து அபராதம் பண்ணக்கூட
அபராதம் வைஷ்ணவ அபராதம் செய்யணும். பகவானே தன்னுடைய பக்தனுக்கு சேவை பண்ண காத்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம எந்த அளவுக்கு சேவை செய்யணும் இல்லையா, பகவானே ஒரு வைஷ்ணவருக்கு சேவை பண்ண தயாராக இருக்காருன்னா அப்போ நம்ம வைஷ்ணவர்களுக்கு எப்படி சேவை பண்ணணும். அதனால தான் சொல்லியிருக்கு, பகவானை சேவிக்கிறத விட அவருடைய பக்தனை சேவிக்கிறது இன்னும் ரொம்ப விசேஷமான. இதெல்லாம் சிவபெருமான் சொல்றார். சிவபெருமான் வந்து பார்வதி கிட்ட சொல்றார், ஒரு தடவை பார்வதி கேட்கறாங்க சிவபெருமான்கிட்ட, பிரபு ஜட உலகத்துல நிறைய தேவதை வழிபடுறாங்க, உங்களையும் வழிபடுறாங்க என்னையும் வழிபடுறாங்க, இதுல எந்த வழிபாடு ரொம்ப சிறந்தது அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் சொல்றார், ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதனம் பரம், எல்லா வழிபாட்டிலையும் உயர்ந்தது பகவான் தான் வழிபடுறது, விஷ்ணு வழிபடுறதான், அதை விட உயர்ந்தது தஸ்மாத் பரதரம் தேவி, ஓ தேவி அதை விட உயர்ந்தது பகவானை விட, பகவான் வழிபட விட உயர்ந்தது ததியா நாம் சமாச்சர், அவருடைய பக்தர்களை அவருக்கு சம்பந்தமான பக்த துளசி மகாராணி இதெல்லாம் வழிபடுறது வந்து பகவானை வழிபடுறத விட உயர்ந்ததுன்னு சொல்றது. ஏன்னா பகவானுக்கு அவ்வளவு பிரியமானம். ஏன் ஆச்சாரியரை வழிபடுறோம், ஆச்சாரியர் வழிபடுறது வந்து கிருஷ்ணர் வழிபடுறது உயர்ந்தது. ஏன்னா கிந்து பிரபுயா பிரிய ஏவ தஸ்ய, கிந்து பிரபு பிரிய ஏவ, பகவானுக்கு ரொம்ப பிரியமானது. அப்பேற்பட்ட ஒரு பக்தனை பூஜிக்கும் போது பகவான் ரொம்ப திருப்தி அடைகிறார். அதனாலதான் பகவானே பக்தனை பூஜிக்கிறார் இல்லையா. நிறைய பேருக்கு இந்த கருத்து வேறுபாடு வரும், ராமர் பகவானா இல்ல சிவபகவான் பகவானா, அப்படி இருக்கும்போது ராமர் பகவான் தான் ஏன் அவர் வந்து ராமேஸ்வரத்தை சிவபெருமான வழிபடணும், அப்போ அவர் அப்போனா ராமர் பகவான் இல்ல சிவபெருமான பகவான், இப்படி வந்து நிறைய பேர் புரியாம அறியாமையில வந்து கருத்து வேறுபாடு தர்க்கம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சிவன் தான் முழுமது கடவுள், ஏன்னா ராமரே சிவனை வழிபட்டிருக்காரு அப்படின்னு தர்க்கம் வைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் தன்னுடைய பக்தனை பூஜிக்கல ரொம்ப பேரானந்தம் அடைகிறார். சிவபெருமான் எப்பவுமே அவருடைய ஸ்மரணத்தில் இருக்கார். அப்போ அவர் லங்கைக்கு போய் லங்கேஸ்வரனை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்தார், மரியாதை நிமித்தமாக அவர் வழிபடுறார். ஏன்னா நான் கொல்ல போகிறது உங்களுடைய பக்தனை, அதனால அது அதுதானே உண்மை. இப்போ இவருக்கு ஒரு பையன் இருக்கான், இவர் பையன் ரொம்ப தப்பு பண்ணுறான், நான் போய் அவர் அடிக்கணும், அப்போ நான் போய் என்ன பண்ண விட்டு சொல்லுவேன், உங்கள் பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் பார்த்து வச்சுக்கோங்க, இப்போ நான் அடிச்சு தான் நீங்கள் கவலைப்பட வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறது மரியாதை நிமித்தம் இல்லையா. அந்த மாதிரி ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் ராவணனை வதம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி சிவபெருமானை மரியாதை நிமித்தமாக அவர் வந்து வழிபடுறார். அது மட்டும் இல்லை அவர் தன்னுடைய பக்தனை பூஜிக்கிறதுல பரமானந்தம் அடைகிறார். ஹரே கிருஷ்ணா. இதந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜீஷ்மதேவ் கி ஜ ஸ்ரீல பிரபுபாத் கி ஜ.